ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி தர்ஸ்டே. திஸ் இஸ் சிரில். யூ ஆர் லிஸ்னிங் டு தமிழ் பிக்ஸ் ஆன் ஆரோவில் ரேடியோ. எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா, நம்மளில் நிறைய பேர் நிறைய பூச்சிகளை பார்த்து பயப்படுவோம். அப்படிப்பட்ட ஒன்றை பற்றி தான் நான் சில இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கம்பளி பூச்சி, அதை பார்த்தாலே சில பேருக்கு அருவறுப்பாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது கேளுங்க. கம்பளி பூச்சி ஒரு முட்டை புழு. இதில் பல வகை இருக்குது. இது பார்க்க கம்பளி மாதிரி புசு புசுன்னு இருக்கிறதால இதை கம்பளி பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட உடம்புல ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதால நிறைய அனிமல்ஸ்க்கு இது ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது. அதனால் சில வகை கம்பளி பூச்சி தன்னை சேவ் பண்ணுறதுக்காக துர்நாற்றம் அடிக்கக்கூடிய திரவத்தை பீச்சி அடிக்கும். இன்னும் சில வகை கம்பளி பூச்சிலாம் எறும்புகள் கூட பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இதை ஏதாச்சும் சாப்பிட வந்தால் எறும்புகளை வந்து இதை காப்பாற்றி ஹெல்ப் பண்ணுமா. இந்த கம்பளி பூச்சிக்கு நிறைய கால்கள் இருக்க மாதிரி இருந்தாலும் இதுக்கு 6 கால்கள் தான் இருக்குது. ஆனால் ஹைட்டான பிளேஸில் ஏறும்போது இந்த ஃபேக் லெக்ஸ்லாம் அதுக்கு கிரிப் கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. ஒவ்வொரு முறையும் இந்த கம்பளி பூச்சி தன்னோட எடையை விட 5 மடங்கு எடை அதிகமாக இருக்க இலைகளை சாப்பிடுமா. இதனால் கொஞ்ச நாளில் இதோட எடை 20 மடங்கு அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பா, உண்மையான ஃபுட்டு இவர் தான் போல. கம்பளி பூச்சோட உடம்புல இருக்க மொத்தம் 4000 தசைகள் இருக்குது. அதோட தலையில் மட்டும் 258 தனித்தனி தசைகள் இருக்குது. அதோட ஒவ்வொரு உடம்பு பகுதிகளையும் 70 தசைகள் கண்ட்ரோல் பண்ணுதான். சமூகம் பெரிய ஆள் போல. இதோட உடம்புல மொத்தம் 6 ஜோடி கண்கள் இருக்குது. அதாவது மொத்தம் 12 கண்கள் இருக்குது. இவ்வளோ இருந்தாலும் இதுக்கு கலர் தெரியாது. அதாங்க தலைவருக்கு கலர் பிளைண்ட்னஸ். இந்த கம்பளி பூச்சிகளுக்கு நுரையீரல் இல்லை. இதோட உடம்புல இருக்க ஹோல்ஸ் வழியாக இதை காற்ற சுவாசிக்கும். கார்பன் டை ஆக்சைடை அதே வழியாக தான் வெளியே தள்ளுமா. ஓகே மக்களே, இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸ்பீடாக கதைக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் எபிசோடில் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்து முடிஞ்சுது. அப்புறமா கோவலனோட அம்மா கண்ணகிக்கு எல்லாம் சமாளிக்க தெரியுதான்னு செக் பண்ண அவங்க ரெண்டு பேரையும் தனி கொடுத்தனம் வச்சு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தாங்க. அந்த டெஸ்ட்டில் கண்ணகி பாஸ் ஆனது மட்டும் இல்லாமல் எல்லாரோட மனசையும் ஜெயிச்சிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். பல வருடங்கள் உருண்டோடிச்சு. புகார் நகரம் செல்வ செழிப்பு மிக்க புகழ்பெற்ற நகரம். கடலுக்கு அந்த பக்கம் இருக்க மக்கள் எல்லாரும் வந்து இங்கே தங்கினா கூட அள்ள குறையாமல் வாரி வாரி வழங்கக்கூடிய வணிக நகரம் அது. அருமையான பொருட்கள், பல நாட்டு பண்டங்கள்னு சிறப்பாக இருந்துச்சு அந்த ஊர். கடல் வழியாகவும் தரை வழியாகவும் பொருட்களை கொண்டு வந்து குவித்த வழங்கினாங்க எப்போவுமே நல்ல பண்பு மாறாத வணிக மக்கள். தெய்வத்தன்மை பொருந்திய பொதியமலையில் இருக்க அகத்திய முனிவரோட அருளால் இந்திரன் மகன் சயந்தன் தேவ மகளிர் வரிசையில் சிறப்பு குன்றாத உருபசி ஆகிய மாதவியும் சாபம் நீங்க பெற்றனர். ஊர்வசி மரபில் தோன்றிய மாதவி ஆடல் கலை, பாடல் கலை, ஒப்பனைக்கலை போன்ற மூன்றிலும் சிறந்து அறிவு பெற்றாள். தன் 5 வயதிலிருந்து 7 ஆண்டுகள் ஆடல் பயிற்சி பெற்றாள். தன் 12 வயதில் சோழ மன்னன் முன் அரங்கேற்றம் செய்ய ஆசைப்பட்டாள். பெரிய புகழ் பெற்ற நடிக பெண்மணி சித்ராபதியின் மகளுடைய ஆசை நிஜமானது. அரங்கேற்றத்திற்கு ஒரு நாள் முன் புகழ்பெற்ற நடிக பெண்மணி சித்ராபதியின் மகள் நடனம் அரங்கேற்றப் போகிறாள் என்று ஊர் முழுக்க பரவியது. மாதவி அரங்கேற்றம் செய்ய புகார் நகரத்தில் இருக்கும் பெரிய நடன அரங்கம் மாலையும் தோரணமுமாய் தயார் நிலையில் அழகாக இருந்தது. அகக்கூத்து, புறக்கூத்து ஆகிய இருவகை கூத்துக்களின் இலக்கணங்களையும் அறிந்தவன். ஆடல், பாடல், தாளம் இவை தம்முள் இணைந்து இயங்குமாறு அனைத்து ஆற்றலும் பெற்றவன். எழில்கை, தொழில்கை என்னும் 4 திறம் தெரிந்தவன். ஆடல் ஆசிரியர்களோடு மாதவி அரங்கத்திற்குள் வந்தாள். யாழ், குழல் இவற்றின் இசைக்கூறுகளும் வாய்ப்பாட்டும் தாழ்ந்த சிறப்பினையுடைய தன்மையும் பொருந்த இசைக்கும் சிறப்புடையவன். 12 வயதே உடைய சித்ராபதியின் மகள் மாதவி கட்டழகு குன்றாது உடலும் கூந்தல் கோவப்பழத்தின் நிறம் போலவும் அவளது கண்கள் அகன்று விரிந்த ரேகைகளை பெற்றிருந்தது. புருவமோ அழகான வானவில் போல வளைந்து காணப்பட்டது. அவளது மூக்கு குமிழம் பூ போல் அழகாக இருந்தது. பல்வரிசைகள் முத்து மாலை போல் இருந்தது. அவளது உதடுகள் கொவ்வை பழம் போல் சிவந்து காணப்பட்டது. அவளின் முகம் மொத்தத்தில் மலர்ந்து விரிந்த தாமரை மலர் போல் அழகாக இருந்தது. அவளது பேச்சு கிளி கொஞ்சுவது போல் இனிமையாக இருந்தது. அவளது நடையோ அன்னப்பறவை போல் இருந்தது. அனைவரும் கண்ணிமை கொட்டாது மாதவியின் வருகையை பார்த்தனர். பல வகை இசை வாத்தியங்கள் ஒலிக்க மாதவி ஒழுங்கு தவறாது கண்டவர் வியக்குமாறு அற்புதம் நடனம் ஆடினாள். சோழ மன்னன் எழுந்து மாதவியின் நடன திறமையை பாராட்டி பேசி, நடன அரசி என்பதற்கு சான்றாக தலைக்கோல் என்கிற மணிகள் பதித்த கோல் ஒன்றை பரிசாக கொடுத்தான். 1000 எண் கழிஞ்சி பொன்னையும் பசும்பொன் மாலையையும் பரிசாக கொடுத்தான். அனைவரும் மாதவியின் நடனத்தை பார்த்து பாராட்டினர். அன்று முதல் மாதவி நடன அரசி என்று மாநகரத்தாரால் பாராட்ட பெற்றாள். அரங்கேற்றம் முடிந்த அன்று மாலை கோவலன் அவனோட நண்பர்கள் கூட கடைவீதியில மாதவியோட நடனத்தை பத்தி பாராட்டி பேசிட்டு இருந்தான். அப்போ அங்க சித்ராபதி அனுப்பிய தோழி ஒருத்தி வந்தா. அவளோட கையில சோழ அரசன் பரிசாக கொடுத்த மாலை இருந்துச்சு. அவ 1000 எண் கழிஞ்சி பொன் கொடுத்து இந்த மாலையை யார் வாங்குறாங்களோ அவங்க மாதவிக்கு கணவனாக வரலாம் அப்படின்னு சொன்னான். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மாலையை வாங்கிட்டான் கோவலன். அந்த தோழி கூடவே மாதவியோட மாளிகைக்கு போயிட்டு அந்த மாலையை அவ கழுத்துல போட்டு சந்தோஷப்பட்டான். அன்னையிலிருந்து மாதவி வசமானான் கோவலன். இந்த விஷயம் கண்ணைக்கு தெரிய வந்துச்சு. அதை கேட்ட அவ மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும். கோவலனை பிரிஞ்ச அந்த நாள்லேருந்து அவ காலில் சிலம்புகளை போடலை. எல்லா ஆபரணங்களையும் கழட்டி வச்சிட்டா. அவளோட நெற்றி குங்குமத்தை மறந்துச்சு. நீண்ட கருங்கூந்தல் எண்ணெயும் பூவையும் மறந்துச்சு. அவளோட புன்னகையை கோவலனால் இழந்தா. அவள் சிறந்த கற்புடையவள்ன்றதால இல்லறத்தில் எந்த குறையும் வைக்காம நெறி தவறாமல் நடத்தினான். அப்போ அப்போ அவளை அங்கே பார்க்க கோவலன் அப்பா அம்மா வருவாங்க. அவங்கக்கிட்ட தன்னோட வருத்தத்தை காட்டாமல் மறைச்சா கண்ணகி. அது தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சொல்ல வார்த்தை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. இதுக்கப்புறம் நல்லா நடந்துச்சு. கண்ணகிக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் கொடுத்தான் கோவலன். மாதவி அம்மா சித்ராபதி இன்னும் என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணாங்க இதையெல்லாம் தெரிஞ்சிக்க நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். யூஆர் லிஸ்னிங் டு தமிழ் எபிக்ஸ் ஆன் ஆரோவில் ரேடியோ. அச்சோ, இந்த எபிசோடை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே வேண்டாம். ஆரோவில் ரேடியோ வெப்சைட்டில் தமிழ் எபிக்ஸ்னு என்னோட பாட்காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அங்கே நீங்கள் என்னோட எல்லா எபிசோட்ஸும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, கூட இருக்கவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. இதோட கடையை முட்டு கிளம்புறது நான் உங்கள் எழில். டடா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.